அருமறையாகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கு குருவாம் குருளையே.
முருகன் குருவாக இருக்கிறான், முருகன் குரு ஸ்தானத்தில் இருக்கிறான். அது வந்து அவங்க அப்பாவுக்கே உபதேசம் பண்ணினானா, அவங்க அப்பாவுக்கே உபதேசம் பண்ணினானா, அது உபசாரம். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாங்கிறது உபசாரம், அவருக்கு தெரியாதவன் சொல்லி கொடுக்கல. வந்து அதுக்கு மேல வந்து அகத்தியருக்கு உபதேசம் பண்ணா, இன்னும் பலருக்கு உபதேசம் பண்ணா, நந்திதிக்கு உபதேசம் பண்ணா, எத்தனையோ எத்தனையோ ஞானிகளுக்கு முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறான். அதுல ஒரு சிறப்பான முனிவர் அகத்திய முனிவர். அகத்திய முனிவர் வேலை எல்லாம் தெரிஞ்சவர்னார்.
எப்படி சொல்றாருன்னா, அருமறை ஆகமம் அங்கம், அருமறை என்கின்ற அருமையான வேத நான்கும், ஆகம 28, அங்கங்கள் 6, இன்னும் 64 கலைகளும் தெரிந்தவரா அகத்தியர்.
எல்லாம் தெரிந்தவர், அவருக்கு உபதேசம் பண்ணாங்கிற எல்லாம் தெரிஞ்சவனுக்கு எதுக்கு உபதேசம் பண்ணணும்?
அப்படின்னா
தெரியாதவனுக்கு உபதேசம் பண்ணா உருப்படி ஆக மாட்டான், வச்சிருக்க மாட்டான் மனசுல. தெரிஞ்சவனுக்கு உபதேசம் பண்ணா அது பிரயோசனமா இருக்கும். தெரிஞ்சவனுக்கு உபதேசம்னு சொன்னா தெரிஞ்சவனுக்கு தெரியாதது இருக்கும், தெரியாதவனுக்கு தெரிஞ்சது இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுபோல இப்ப அவரு நம்ம அதுக்கு அப்பா உபதேசம் பண்ணார்ல, தட்சிணாமூர்த்தி உடையமாக இருந்து உபதேசம் பண்ணினார் அல்லவா, கல்லால மரத்துக்கடியிலே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் பண்றார் அல்லவா. அந்த 4 பேர் படிக்காத ஆளுகளா, கல்லாலின் உடைய மருந்து நான் மறை, இதே மாதிரி பாருங்க, நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அக்கறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வா என்பது திருவடையாடப் போறாங்க. 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சு அழுக்கு உபதேசம் பண்ண, 4 வேதங்களையும் அவங்க கரைச்சு குடிச்ச மனம் தெளிவடையல, படிச்சதுனால தெளிவு வர்றாங்க, படிச்சதுனால தெளிவு வர்றாங்க. இப்ப டாக்டருக்கு படிக்கிறான்லப்பா 5 வருஷம், ஏன் அப்புறம் 100 டாக்டர் கிட்ட போறேன், அதுக்கு என்ன பேரு சர்வீஸ் கொடுங்க. 100 டாக்டர் போறான்லப்பா, டாக்டர் படிச்ச உடனே டாக்டர் வேலை பார்க்க முடியாது, அதுக்கு மேல பெரிய டாக்டர் போய் என்ன வேணும்னா ஜூனியரா, என்னன்னு ஒண்ணு தெரியலையா, அப்ரண்டிஸ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த டாக்டர் போய் சர்வீஸ் பண்ணாதான் அவனுக்கு அனுபவம் தெரியும், பார்க்க முடியும். படிச்சதை கொண்டு வைத்தியம் பார்க்க முடியாது உண்டா இல்லையா? அதே போல படிச்சதை கொண்டு வேதாகமங்களை படிச்சு ஞானம் வராது, அதுக்குன்னு படிக்காம இருக்கலாமா? படிச்சாத்தான் படிச்சவர்கிட்ட போக முடியும். வேதாகமங்களை படித்தவர்களாக இருந்த அந்த முனிவர்கள் 4 பேருக்கும் உள்ளம் தெளிவு பெறவில்லை, உள்ளம் தெளிவு பெறவில்லை. உள்ளம் தெளிவு பெறாமையினாலே சிவபெருமானத்துல போய் தஞ்சம் புகுந்தார்கள். அவர்களால இப்படி காட்டினால உங்களுக்கு தெளிவு வந்துச்சு, படிச்சதுனால வரல, படிச்சதுனாலதான் வந்துச்சு. நல்ல விளங்குதானே, படிச்சதுனால வரல, இல்ல படிச்சதுனாலதான் வந்துச்சு, படிச்சதுனால தெளிவு இல்ல, படிக்காம இருந்தா அப்ப காட்டினவன வருமா? உங்களுக்கு இதுல ஓரளவு அனுபவம் இருக்கவும், இப்ப நான் சொல்றேன் இந்த விஷயங்கள்லாம் சிறந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவு இதுல ஒரு புரியுது, அதுல ருசி தெரியுது. ஒண்ணுமே தெரியாதவன்ட்டதெல்லாம் சொன்னா என்ன, ஒண்ணுமே தெரியாதவன் இருக்கான் பாருங்க, இந்த துறையிலே வராதவன், அவன்கிட்ட போய் இந்த ஞான விஷயங்கள்லாம் சொன்னா ஏறுமான்னு. இந்த பொன்னர் கார்த்திக காளி ஒரு பொண்ணை மதுரை வர ஆடுறவன்ட்டு எல்லாம் போய் இதெல்லாம் சொன்னோம்னா ஏறும், இந்த சாஸ்திரங்கள்லாம் அவனுக்கு தெரியுமா? உட்கார்ந்துருப்பான் அவன் முதல்ல நிறந்திருச்சு போயிருப்பான். அதனாலே ஞான நூல்களை படித்தது அபரஞானம், ஞான நூல் படிப்பினால வருவது அபரஞானம், ஆச்சாரியனா ஞானாசிரியனால வருவது பரஞானம். அபரஞானம் பரஞானம் அபரஞானம் வந்து பரஞானத்துக்கு ஏதுவாக இருக்கும். அஸ்திவாரம் போல அபரஞானம் இல்லையானால் பரஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே அப்படி நூலை எல்லாம் கற்றபடியினால அபரஞானம் இருந்தது, அபரஞானம் இருந்ததுனாலே பரஞானம் அப்படி காட்டணும்னு விளங்குச்சு, இல்லையா விளங்க. அதனாலே அகத்தியர் அருமறை ஆகம அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துழைக்கும். இப்ப தெரியாதவங்ககிட்ட கல்யாணிய வந்து காம்போதிய வந்து கல்யாணின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான்? ஆமா ஆமா நல்லா தான் இருந்துச்சு, என்னமோ அப்படி இப்படி சத்தம் போட்டு பாண்டிய நல்லா தான் இருந்துச்சுப்பா. தெரிஞ்சவன்கிட்ட சொன்னா என்ன சார் போங்க காம்போதிய போய் கல்யாணி அப்படி அப்படின் இந்த இல்லையா, தெரிஞ்சவன்கிட்ட பாடணும்னு வச்சுக்கோ காம்போதிய பாடி அருமறையாகமங்கம் அருங்கலை நூல் தெரிந்த
இது காம்பூதி. இது காம்பூதி தெரிஞ்சவன் பாட்டு ஆகா பிரமாதம் காம்பூதி ஆகா அப்படிமா தெரியாதவன் பாடினான். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆறுமுக நாவலர் ஒரு இது எழுதினாரு, யாழ்ப்பாணத்தினூர் ஆறுமுகன் அவர் கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு கச்சேரி சங்கீத கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சு, ஜனங்க நிறைய கூடி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவர் ராகத்தை ஆலாபனம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ராகத்தை ஆலாபனம். இது என்ன ராகம்னு விளங்குதா உங்களுக்கு? அப்படி சொல்லு, அப்படி சொன்னா நல்லா இப்படி தெரிஞ்ச. இது தோடி, இது ஆளாவணம். ஒண்ண நல்லா பெரிய கனராகும்னு சொல்லுவது. இப்படி ஆளாவண பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா இந்த ஆடு மேய்க்கிற இடைய வந்தானா அந்த வழியில. ஐயோ என்ன இத்தனை பேர் ஓடிக்கிட்டு அந்த பிள்ளை என்னமோ இழுத்துக்கிட்டு கிடக்குது, ஒரு வைத்திய நம்மகிட்ட போய் ஓடிட்டு போய் பார்க்காம பேசாம உட்காந்துருக்கியோ அப்படின்னா அந்த இடைய இந்த ஆலாபனம் பண்றது அவன் இழுத்துக்கிட்டு கிடக்குற மாதிரி இருக்கும். அந்த இடைய பரிதாபப்பட்டு ஐயோ இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு என்னமோ இப்படி இழுக்குது பேசாம அப்படின்னா அவன் அறியாமைக்கு அவனை வசு போச்சொன்னாகலாம் அப்படின்னு ஆரம்பிதான் அவளுக்கு. அதனால தெரியாத இடத்துல சொன்னா அது சொன்னவனுக்கு வேதனையாரு. அதனால அவசார நிந்தை விட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதேனார் அருணர். அதனால எல்லாம் தெரிஞ்ச அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினார். அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஓத்துரைக்கும் அருக்குருவான். அதனால இப்பொழுது முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான்? குருஸ்தானத்தில் இருக்கிறான், குருவாக இருக்கிறான். அருணகிரிநாதர் கூட கடைசியா என்ன அனுபவிக்கிறார்? குருவாய் குருவாய் அருள்வாய் போகலே என்றார். திருமறைமா முனிவர் முனி மறைகள் உயர்ந்த மறைகளை நன்றாக கற்ற முனிவர்கள் இருக்கிறார்களே அந்த முனிவர்களுக்கெல்லாம் முனிவனாக இருக்கிறான். முனிவர்களுக்கு குருவுக்கு குருவாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான். முனிவர் என்றால் இப்ப அகத்தியர் முதலான கண்ணுவர் முதலான முனிவர் சித்தர் முதலான முனிவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே அந்த முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகின்ற முனிவனாக இருக்கிறான். அவங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுமோ அதை உபதேசம் பண்ற முனிவனாக இருக்கிறான். தேவர்களும் தேவன், தேவர்கள் தன் தேவன் என்பது அவன் தான் தேவ சேனாபதினு. முருகப்பெருமாருக்கு தேவ சேனாபதி என்று பெயர், தேவ தேவன் என்று பெயர். தேவ தேவன் தேவர்களுக்கு தேவன், தேவர்கள் தலைவர், தேவர்கள் தலைவர். அதனாலே அவரை என்ன சொல்றதுன்னா தேவ சேனாபதினு ஒரு நாமம். தேவ சேனாபதி தேவ சேனைகளுக்கு தலைவன், பதி தேவ சேனைகளுக்கு தலைவன். அதனாலே தேவ சேனாபதியா இருக்கிற காரணத்தினால தேவர்களுக்கு தேவரனாக இருக்கிறான். முனிவர் குருவுக்கு குருவாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனியாக இருக்கிறான், தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான்.
தேவர்களும் தேவன்.
சிவன் அருள் சேர்த்திருமதலை சிவருமானுடைய அருள் பொருந்திய அழகு பொருந்திய குழந்தையாக இருக்கிறான். மதலைனா குழந்தை, மதலைனா குழந்தை. எப்போதும் குழந்தையா இருக்கிறது முருகன் தான், எப்போதும் குழந்தையா இருக்கிறது முருகன் தான். அதனால உனக்கு பாலன் பேர், பாலம் என்று பேர். அதனாலதான் திருப்பதியில் இருக்கிற சாமிக்கு பாலாஜின்னு பேர். திருப்பதியில் இருக்கிற சாமிக்கு ஜிங்கிறது மரியாதை சொல்லு. வடநாட்டுல மம்தாஜி நேருஜி காந்திஜின்னு சொல்றாங்க அல்லவா, அந்த மாதிரி பாலன் என்கிறது முருகன். அதனாலதான் பாலா பாலா அஜி அது சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அத பெருமாளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாலாஜினா முருகன் தான், குழந்தையாகவே இருக்கிற, எப்போதும் குழந்தையா இருக்கிறது. குமாரன்றது நடுவயசு, பாலம் குழந்தை. முருகனுடைய திருவுருவங்களில் குழந்தை வடிவம் சிறப்புடையது, குழந்தை வடிவம் சிறப்புடையது. அது வந்து திருந்த புவனங்கள் இந்த பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அருவருங்கை விரும்பி கடல் அள குன்றள சூரள விம்மி அடும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குலையமை என்பது கந்த அலங்காரம். அதனால குறுந்து குடுந்து குழந்தையாக இருக்கிறான் என்று கந்தர் அலங்காரத்துல சொல்லுவார். அதனால குழந்தையாக இருக்கிறான். தவநிலையோர் தெய்வம், தவநிலையோர் தெய்வம்னா தவத்துல இருக்கின்ற ஞானிகளுக்கெல்லாம் அவர்களால வணங்கப்படுகின்ற தெய்வமாக இருக்கிறான். தவநிலையில இருக்கின்ற ஞானிகளுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறான். பொறும் அறையார் கடல் வீரர் வீரன், அதனாலே காரிலே கடல் வீரக்கடலை கட்டிய வீரர்கள் இருக்கிறார்களே அந்த வீரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், வீரனாக இருக்கிறான். அதனால அவனுடைய வீரத்தை அளவுபடுத்த முடியாது. யாருடைய வீரத்தை? முருகனுடைய வீரத்தை அளவுட்டு சொல்ல முடியாது. நீ கந்தபுராணம் கேட்டிருக்கீங்கள, முழுவதும் கேட்டிருக்கீங்கள? கேட்டிருக்க முடியாது, அந்த அளவுக்கு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. கந்தபுராணம் இத போல எந்த புராணமும் கிடையாது. சிவபரத்துவம் முருகப்பெருமானுடைய பெருமை அள்ளி கொட்டி வச்சிருக்காரு. 10,345 பாட்டு கட்சி இப்ப சிவாஜி பாடி 6 காண்டம். கந்த புராணம் கேட்டா வேற எந்த புராணமும் கேட்க வேண்டியது அப்படி பெரிய ரொம்ப. அந்த அளவுக்கு இப்ப சொல்ற ஆள் இல்ல. கந்த புராணம் சொல்ல மாட்டா. பாரதியார் பாட்டு திருக்குறள் ராமாயணத்தோட நின்னுட்டேன். பாரதியார் பாட்டு திருக்குறள் ராமாயணம் இதுதான் பிரசங்கமே. ஆகவே அப்படி முருகனுடைய வீரம் அளவுபடாது. வீரன் என்று பெயர். வீரர்களுக்கு வீரனாக இருப்பவன். அதே வந்து அந்த சூரபன்மனுடைய யுத்தத்துல கீழே இருந்த பூமியில இருந்த சேனைகளை எல்லாம் முருகப்பெருமான் சங்காரம் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல 1008 அண்டங்கள்ல மேல இருக்கிற அண்டங்கள்ல இருக்கிற சேனைகள் எல்லாம் பூமியில இறக்கிட்டான். டெல்லி ராணுவ தரக்கணாப்புல மேல இருக்கிற அண்டங்கள்ல 1008 அண்டம் கொடுத்திருந்தாரு அல்லவா, அந்த அண்டங்கள்ல இருக்கிற ராட்சசர்களை இறக்கிட்டான். ஆறு சூரபன் இறக்கிட்டா எங்கையும் இடமே இல்லை. எங்க பார்த்தாலும் ராட்சச கூட்டம், 10 ராட்சச கூட்டம். தேவர்கள் எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. அதுல தேவேந்திரனுக்கு தான் முதல்ல டைவாய்டே வந்துருச்சு. 116 டிகிரி, 108 இல்ல 116 டிகிரி. தாங்க முடியாத ஒரு வேதனை வந்து இத்தனை ராட்சச கூட்டங்களையே. ராட்சசன்னா புரியுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பான். 10 தலை, 20 தலை, 1000 தலை, சிங்கம் போல, கரடி போல, புலி போல ராட்சசன்னா அப்படிப்பா. பார்த்தா அந்த பயத்திலே இறந்துருவான். அப்படிப்பட்ட ராட்சச கூட்டங்கள் எண்ணில்லாமல் கூட்டங்கள் வந்தபடியினாலே தேவேந்திரன் கலங்கி போய் மகாபுட சொல்லிட்டான், இந்த மாதிரி இப்பொழுது கூட்டம் வந்துருச்சு, இத்தனை கூட்டங்களையும் எப்ப முருகன் சங்காரம் பண்ண போற? நம்ம படைய எப்படி ராஜ்யத்தை ஆள போறோம்? தப்பிச்சு எங்கிட்ட ஓடி போட்டா தேவலாம்ன்றது. ஓடி போறதுக்கு வழி இல்லை, எங்க பார்த்தாலும் ராட்சசன் கூட்டம் அப்படின்னா. அப்போது மகாவிஷ்ணு சொல்றாரு, தேவேந்திரன் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, அறிவில்லாதவனே, இங்க வந்திருக்கிற இந்த ஆறுமுகமா இருக்கிற சுவாமி நீ யாருன்னு நினைச்சிருக்கிற? எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறவன் வந்திருக்கிறான்டா, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறவன் வந்திருக்கிறான். அதற்கு மேல இவன் இந்த சேனைகளை அத்தனையும் சங்காரம் பண்ண நினைச்சான்னா, ஒரு கண நேரத்துல கண்மூடி விழிக்கிற நேரத்துல கொல்ல நினைச்சான்னா, அப்படி லேசா சிரிச்சான்னா போதும் ஜாம்பல் ஆகிடும். சிரிச்சான்னா போதும், அப்படி கண்ணை குளிச்சு பார்த்தான்னா சாம்பல் ஆக்கிடுவான். ஒரு சொல்லு சொன்னா அந்த சேனைகள்லாம் ஒளிகட்டும்னு சொன்னான்னா அழிஞ்சு போகும். ஒரு நினைப்பினால அழிச்சு போடுவான். அவங்க அப்பன் சமாசாரம் உனக்கு தெரியுமா? யார் அப்பன்? முருகனுடைய அப்பன். 3 துபுரத்தை என்ன பண்ணினாரு? சங்காரம் பண்றதுக்கு என்ன பண்ணாரு? சிரிச்சாரு. அப்பனை போலதான் புள்ள. பல குடும்பத்துல அப்பனை போல புள்ள இருக்காது. அப்பன் ஒரு மாதிரியா இருப்பான், புள்ள ஒரு மாதிரியா இருக்கும். நிறைய இதை பாக்குறீங்களா? இங்க நம்ம குடும்பத்தை சிவபெருமான் குடும்பத்துல அது மாதிரி இல்ல. அப்பனை போலே இல்ல, அப்பனை விட கட்டுக்காரு.
காலமாய் காலம் மிந்தி கருமமாய் கருமம் மிந்தி கோலமாய் கோலம் மிந்தி குணங்களாய் குணங்களின்றி ஞானமாய் ஞானமின்றி அனாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகம் கொண்டுற்றான். மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகம் கொண்டுற்றான். சூரனே முதலோர் தம்மை இமைப்பினி தொலைக்க உன்னின்
இமைப்பில் இமை கண்ணு வைக்கிற நேரத்துல தொலைக்கணும்னு நினைச்சான்.
சூரனே முதலோர் தம்மை இமைப்பினி தொலைக்க உன்னின் மூரலால் அடுவன்.
மூரல்ல சிரிப்பு, லேசான சிரிப்பு.
மூரலால் அடுவன் கொண்ட முனிவினால், முனிவன் தான் கோபத்தினால, முனிவினால் அடிவன் வாய்மை சீரினால் அடுவன், வாய்மை சீரினால் அடுவன் நாட்டை செய்கையால் அடுவன் என்றால் நேரிலா முதல்வன் வன்மை அவரே நிகழ்த்தற்பாளார்
என்பது கந்த புராணம். அப்படி சொல்லி தெளிய வச்சாரு. அப்புறம் அத்தனை படைகளையும் வாசுவசாஸ்திரம் விட்டாரு. ஒரு அஸ்திரத்தை ஒரு நொடியில எல்லாம் சாப்பலா போச்சு. அதனாலே அவனுடைய ஆற்றல் அவனுடைய அருள் அளவில்லாது. ஆற்றல் அளவில்லாது. அதனால வீரர்களுக்கு வீரர்னார். அதுக்கு மேல துறவிகளுக்கு துறவியா இருக்கிறான் முருகன். துறவி பழனிக்கு போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கிறாங்க? வர கௌகணத்தை கட்டிட்டு ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு துறவியா இருக்கிறான். அதுக்கு மேல இந்த குடும்ப சூழலுக்கெல்லாம் பெரிய குடும்பியா இருக்கிறான். 2 உண்டாட்டி கட்டி உண்டா இல்லையா? 2 உண்டாட்டி சண்டை வாரதும் கிடையாது. சக்களத்து சண்டை எல்லாம் அங்கே கிடையாது. 2 உண்டாட்டி கட்டிக்கிட்டுவா? ஒரு குண்டாட்டி கட்டுனா குடும்பம் சரியா போச்சா? ஒரு குண்டாட்டினா குடும்பி ஆகிறானே. 2 குண்டாட்டி கட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய குடும்பின்னு காட்டுறேன். இப்படி எல்லாமாக இருக்கிறான். இல்லறத்தாருக்கு இல்லறத்தானாக இருக்கிறான், துறவரத்தாருக்கு துறவரத்தானாக இருக்கிறான். உபதேசிக்கிற குருவாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனியாக இருக்கிறான், வீரர்களுக்கு வீரனாக இருக்கிறான், தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், குழந்தைக்கு குழந்தையா இருக்கிறான், தெய்வத்துக்கு தெய்வமா இருக்கிறான் அப்படி சொல்ற இத்தனை வகையாகவும் இருக்கிறார் அந்த சாமி. எல்லாமாய் அல்லது வாயன்றார் அருமறை ஆகம அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்க அருக்குருவான் குருளை திருமறைமா முனிவர் முனி தேவர்களின் தேவன் சிவனருசிர் திருமதலை தவநிலை ஓர் தெய்வம் பொறுமறையார் கடல் வீரர் வீரன் கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்று முடியாது. இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி அந்த பெருமானை பூவும் நீரும் கொண்டு அவனுடைய திருவடியே பூசிக்கின்ற அடியார்கள். பூவும் நீரும் கொண்டு, பூவும் நீரும் தான் பூசைக்கு முக்கியமான குரு. பூவும் நீரும், புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பது திருமந்திரம். பூன் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, சலம்பூடு தூபம் மறந்தறிய என்பது அப்பர் தேவாரம். அதனாலே அப்படி பூவும் நீரும் கொண்டு தினந்தோற அவனை மறவாது மனவாக்கு காயங்களாலே வழிபடுகின்ற அடியார்கள். அது ஆகம விதிப்படி முருகப்பெருமானை பூவாலும் நீராலும் வழிபடுதல், பூவாலும் நீராலும் வழிபடுதல். அது அருண கலம்பகத்துல சொன்னாரு, யாராலும் காணுதற்கு அரிய ஒரு பரம்பொருளை நீராலும் மலராலும் நெஞ்சுருகப்படலாமே என்பது அருண கலம்பகம். அதனாலே கொஞ்சம் தண்ணீரை விட்டு ஒரு பூவை போட்டா பூசை ஆயிடுது சுத்தமா சொல்றது. அதனால பத்த புஷ்பம் தீர்த்தத்தோடு அதனால தினந்தோறும் சிவபெருமான பூசை பண்றது. அதனால அந்த பூசையில தான் சிவபெருமான் மகிழ்ந்து பூசை பண்ணுகின்ற அடியாரில் மறுபடி பறக்க விடாம பண்றான். பிறவி இனிக்குறான் பூசை பண்ணுகின்ற அடியாரில் பிறக்க விட மாட்டான். மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராம காக்கின்ற அந்த செயலை யாருக்கு செய்கிறான் என்றால் பூசிக்கின்றவர்களுக்கு, தன்னை பூசிக்கின்ற அடியார்களுக்கு. அதே போல முருகப்பெருமான் விநாயக பெருமான் அதனை பூநீர் கொண்டு ஓவாது. பூநீர் கொண்டு ஓவாதுன்னா தினந்தோறும் பூசை என்பது ஆயுட்கால வரையிலும் செய்வது. அது பூநீர் கொண்டு கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றுமடியார்கள். அதனால பூவும் நீரும் கொண்டு அவனை தினந்தோறும் வழிபாடு செய்கின்ற அடியார்கள். கருமறையா வகையருடைய மறுபடியும் அவர்கள் கருவாசம் பண்ணாதபடி செய்கிறார்கள். கருமறையா கருவிலே போய் மறையும்படியாக செய்யாமல் அப்படி பிறவியை நீக்கி கதி வழங்கும் கந்தன். கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன், கதி என்ற சிவகதியை கொடுக்கின்ற கந்தன். கதி என்றால் சிவகதி, கதி என்றால் சிவகதி, கதி என்றால் சிவகதி தான் கதி, மற்றதெல்லாம் கதி அல்ல. அதனாலே கதி என்று சொன்னால் மறுபடி பரவாமல் இருக்கின்ற சிவகதியை கொடுக்கின்ற முருகப்பெருமான். அதனால கருமறையா வகை எருளி கதி வழங்கும் கந்தன் களலினைகள் எஞ்சரத்தில் கருத்தில் வைப்பான். களலினைகள் எஞ்சரத்தில் கருத்தில் வைப்பான். அப்படி கதி வழங்குகின்ற கந்தனாகிய முருகப்பெருமானை அவனுடைய திருவடியை இம்முடைய தலையிலும் கருத்திலும் வைத்துக் கொள்வாம் என்று அவருக்கு தோத்திரம் பண்றாரு இந்த அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அருமறை ஆகம அருங்கலை நூல் தெரிந்த அருமறை ஆகம அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்க அருக்குருவாங்குருளை திருமறைமா முனிவர் முனி தேவர்களின் தேவன் சிவனருஷியர் திருமதலை தவநிலை ஓர் தெய்வம் பொறுமறையார் கடல் வீரர் வீரங்கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள். கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் களலினைகள் எஞ்சிரத்தில் கருத்தில் வைப்பான் என்பது இந்த பாட்டு. அடுத்தவளை மீகண்ட தேவநாயகனுக்கு தோத்திரம் பண்றார். மீகண்ட தேவர் தான் இவருடைய குரு, ஞானாசிரியர். யாருக்கு? இந்த நூலை இயற்றிய அருணந்தி சிவாச்சாரியருக்கு ஞானாசிரியர். அது இப்படி ஞானாசிரியர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தை இவரு தான், அந்த மீகண்ட தேவர் பறக்கிறதுக்கு இவர் தான் வழி சொன்னவர். திருமுறையில கயிறு சாத்தி பார்த்து அது திருவெண்காட்டு பதிகம் வர அந்த பதிகத்தை எடுத்து கொடுத்து இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணி கொண்டு திருவெண்காட்டுல தவம் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தைய தருவாருன்னு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி தான் சொன்னார். அவங்க பரம்பரைக்கு வைகண்டதேவருடைய பரம்பரைக்கு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி தான் குரு. அவங்க பரம்பரைக்கு இவக பரம்பரை தான் குரு. சிவாச்சாரிய அவரு வேளாளர், அது வைகண்டதேவர் புள்ளமார் சூத்திரம். அதனால அப்படியே போய் தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளனவே வாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்று வேயனதோடு உமைவங்கன் வெண்காட்டு முக்குளனில் தோய்வனையார் அவர் தம்மை தோயா வாந்தீவனையே என்பது அந்த தேவாரம். அந்த தேவாரத்தை கொண்டு போய் திருவன்காட்டில் வைத்துக் கொண்டு தினந்தோறும் சாமியை பூஜை பண்றது வழிபாடு பண்றது தோத்தரம் பண்றது இப்படி இருந்தாங்க. அச்சுத களப்பாளர், மெய்கண்டதேவருடைய அப்பா பேர் அச்சுத களப்பாளர்னு பேர். அங்க ஊர் பண்ணாகடம், திருப்பண்ணாகடம் அவதாரம் திருப்பண்ணாகடம், வளர்ந்தது திருவண்ணநல்லூர் மாமா வீட்டில், வளர்ந்தது திருவண்ணநல்லூர், பிறந்தது பெண்ணாகும் திருப்பெண்ணாகும். அதனாலே அப்படி தவம் பண்ணி கொண்டு இருக்கிற காலத்துல சிவபெருமான் ஒரு நாள் கனவில வந்தாரு. அச்சுத களப்பாளர் கனவிலே அன்பனை எதற்காக இங்க வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டாரு. ஒரு புத்தர பலன் வேணும் சாமி, அதுக்காக வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஜென்மத்துல உனக்கு புத்தர பலனே இல்லையே, அப்படி இல்ல சட்டத்துல இருக்குதுன்னாரு. நான் வந்து நானா வல்ல சாமி, புத்தர பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி எங்க குருநாதர் அருணந்தி சிவாஜய சுவாமி கொடுத்தாரு. அது அவர் வந்து திருஞான சம்பந்தர் தேவாரத்தை கொடுத்து இதை கொண்டு போய் பாராயணம் பண்ணிக்கிட்டு உனக்கு திருவெண்காட்டு சாமி புத்தர பலன் தருவார்னு சொன்னாரு. அதை வந்து நான் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சாமி, அதனால இப்படி சிபார்சு லெட்டரோட வந்திருக்கிறேன், நீ இல்லேன்னு சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஜோர் வந்து சந்தோஷம் வந்துருச்சு. அப்படியா, அப்படின்னா உனக்கு அந்த திருஞான சம்பந்தனை போலவே உனக்கு பிள்ளைய கொடுக்குறேன். ஞான சம்பந்தருக்கு 3 விஷயம் ஞானம், இவருக்கு 2 விஷயம் ஞானம். ஞான சம்பந்தருடைய தேவாரத்து மூலமா பிறந்த பிள்ளைக்கு 2 விஷயம் ஞானம், அந்த பாதி பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளை 2 விஷயம் பரஞ்சோதி முனிவரும் உபதேசம் பண்ணினார். கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வந்து விமானத்துல வந்தவர், திருவண்ணநல்லூர்ல விமானம் இறங்கிருச்சு. ஏன் இங்க இறங்குச்சு அப்படின்னு பார்த்தா இங்க ஏதோ அதிசயம் இருக்குன்னு நினைச்சு பார்த்தாரு. அந்த விமானம் வைகுண்டதேவருக்கு இடத்துக்கு போச்சு. அவருக்கு அவருக்கு இவர் பரஞ்சோதி முனிவர் உபதேசம் பண்ணி வச்சாரு. ஜனகுமார முனிவருடைய சீடர் சத்திய ஞான தரிசினிகள், சத்திய ஞான தரிசினுடைய சீடர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவருடைய சீடர் தான் வைகுண்டதேவர். அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருநந்தி தேவர் ஜனகுமாரர் சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவர், இவங்க 4 பேர் அகச்சந்தானம். திருநந்தி தேவர் அவரிடத்துல உபதேசம் பெற்ற ஜனகுமார முனிவர், அவரிடத்துல உபதேசம் பெற்ற சத்திய ஞான தரிசினிகள், அவரிடத்துல உபதேசம் பெற்ற பரஞ்சோதி முனிவர். அந்த பரஞ்சோதி மன்றத்தில் உபதேசம் பெற்றவர் மெய்கண்ட தேவர், இவரிடத்தில் உபதேசம் பெற்ற அருணந்தி சிவா, இவரிடத்தில் உபதேசம் பெற்றவர் மறைஞான சிவா, அவரிடத்தில் உபதேசம் பெற்றவர் மாலை சிவா. அது அகச்சந்தான நாள், புறச்சந்தான நாள். அதனால அப்படி 2 வயசுல ஞானம் பரஞ்சோதி முனிவர் வந்து உபதேசம் பண்ணி யார சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணினாரு. அப்புறம் அவர் சிவஞான போதத்தை பாடினாரு. இவர் 49 சீடர்கள் பெரிய பெரிய ஆளுகளா உட்கார்ந்து 2 வயசு பிள்ளைகிட்ட உபதேசம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்டு அருணந்தி சிவாச்சாரியர் வந்தாரு. அதிசயமா இருக்கு, நம்ம சொல்லி பிறந்த உள்ள நம்ம சீடனுடைய உள்ள இன்னும் உபதேசம் பண்ணுதான் அப்படின்னு வந்தாரு. உபதேசம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உபதேசம் நடந்த காலம் பாசத்தை பத்தி உபதேசம், பதி பசு பாசம் ஆகிய 3 பாசத்தை பத்தி உபதேசம். பாசம் என்பது 3 வகையாக இருக்கும். அந்த 3 வகையில ஆணவ என்கின்ற பாசம் மிக கொடியது. அதனாலதான் அந்த 2 பாசம் அப்புறம் வந்துச்சு. பொல்லாதது ஆணவ என்கிற அந்த பாசம். அதனால உயர்ந்து சிவத்தை அடைகின்றவன் துன்பத்தை அடைகிறான், நரகத்துக்கு போகிறான், உயர வேண்டியவன் தாழ்ந்து போகிறான், நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா போறான், இப்ப ஞானத்தை பெறுகிற அஞ்ஞானத்தை பெறுகிற இத்தனையும் பண்ணுவது அந்த ஆணவ மலம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். யாரு பேசினது? மெய்கண்ட தேவர். அந்த வேளையில இவர் வந்தாரு. அப்போ பேசிக்கிட்டு இருந்த போது இவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அலட்சியமா இருந்துச்சு. எப்படி இருக்கு, 2 இருக்குமா இருக்காதா? ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த பிள்ளை இவ்வளவு பேசுறாரு 2 வயசு போய அப்படின்னு ஆச்சரியம். நம்ம சொல்லி பிறந்த போய பேசுறானேன்னு ஒரு அலட்சியம். 2 இருந்துச்சு. 2 இருந்தபடியனால வணங்க மனசு வரல. எப்படி வணங்க வரல? 2 வயசு பிள்ளையே போய் சிவாச்சாரியர், 75 சிவாச்சாரியர் வணங்குறது எப்படி வணங்கும்? வணங்க மனசு வரல. நின்றுகிட்டு இருந்தாரு. இந்த பாசத்தினுடைய உபதேசம் நடந்துச்சு. அப்ப அப்போது இவருக்கு மனசுல தோணுச்சு, இந்த ஆணவ மலம்னா எப்படி இருக்கும்னாரு, அது இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு. அவரை பார்த்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு. இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு, அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஆறு வைகுண்டதேவருடைய திருவடியில விழுந்துட்டாரு. 75 சிவாச்சாரியர் சகலாகம பண்டிதர், அவர் சொல்லி பறந்த புள்ள, அந்த புள்ளகால். ஞானம் என்பது வயசினாலே இல்லை, ஞானம் என்பது சாதியினாலே இல்லை, ஞானம் என்பது கல்வியினாலே இல்லை, ஞானம் என்பது பணத்தினாலே இல்லை, ஞானம் திருவருளாலே வரும், ஆச்சாரியனுடைய கடாச்சத்தினாலே ஞானம் வரும், ஞானாசிரியனாலே ஞானம் வரும். இங்க போனா எது வாங்கலாமா, அங்க போனா தானே அது வாங்க முடியும். இப்ப கத்திரிக்காய் கடைக்கு போய் 1 கிலோ தங்கம் கொடுனா கொடுப்பானா? கத்திரிக்காய் கடையில இல்ல, நகை கடையில போய் 1 கிலோ கத்திரிக்காய் கொடுனா கொடுப்பானா? கூட அறிவு இல்லாத வேலை, எதை எங்க வாங்கணுமோ அதை அங்க போய் வாங்கலாம். அது போல ஞானாசிரியன் மூலமா தான் ஞானத்தை பெற முடியும். அதனாலே அப்படி சிவஞான போதத்தை பாடினார் மெய்கண்ட தேவர். அந்த சிவஞான போதத்துக்கு விரிநூலாக பாடினார் இந்த ஆச்சாரியராகிய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சிவஞான போதத்துக்கு விரிவுரையாக, அது மூலம், அது மூலம் இது விரிவுரை. சிவஞான போதம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அவன் அவள் அது வேணும் அவை வினவையின் தோற்றிய ரீதியே ஒடுங்கி மலத்துலதா அந்தம் மாறி அம்மனார் புலவர் ஒரு சூத்திரம். அவையே தானே ஆயுது வினையில் போக்கு வரவு புரிய ஆணையில் நீக்கமின்றி நிற்கும் அன்று ஐம்புல வேடனின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவாய் தவத்தின் உணர்த்து விட்டு அந்நிய மின்மையின் அறங்களம் செல்வம். இதுதான் சிவஞான போறோம். 12 சூத்திரால 3 வரி 4 வரி, அதுக்கு பெரிய விரிவுரை எழுதியிருக்காரு. சிவஞான பாடியம்னு மாதவ சிவஞான யோகி. அந்த சிவஞான போதத்துக்கு விரிநூலாக அது முதல் நூல், இது வழி நூலாக சிவஞான சித்தியார் பாடினார் என்றார். அவருடைய அனுக்கிரகத்தை பெற்று இவர் சகலாகம பண்டிதர். யாரு இந்த அருண் சிவாச்சாரிய? சகலாகம பண்டிதர். 28 ஆகமங்களைய பாயாசம் போல சாப்பிட்டோம். இவருக்கு அவரஞானம் இருந்துச்சு. மெய்கண்ட தேவர்கிட்ட போய் அந்த ஞானத்தை கேட்ட ஒரு பாடு பரஞானம் இருந்துச்சு. படிச்சதுனால அவரஞானம் இருந்தது. அவரஞானம் இருந்தபடினால பரஞானம் லெகுவா வந்துருச்சு. அதனாலே அப்படிப்பட்ட அந்த மெய்கண்ட தேவருக்கு தோத்திரம் பண்றார். மெய்கண்ட தேவருக்கு தோத்திரம் பண்றார். அது எப்படி தோத்திரம்னா, வேதங்கள் தான் சிவபெருமானுடைய புகழை புகழ்ந்து பாடுகின்ற முதல் நூலாக இருக்கும். வேதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதம் வடமொழியில் இருக்கிறது. அதனால நமக்கு அதிகமா தொடர்பு இல்லை, அதை பத்தி வேண்டாம். தொடர்பு இல்லாதனால எட்டாத மொழி முடிக்கும்னு வேண்டாம் கூட சொல்லிவிட்டேன். வேதம் ஆகம எல்லாம் வடமொழியில இருக்கிறதுப்பா. ஆகம எல்லாமே கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, பூசை எல்லாமே ஆகம விதிப்படி. கேள்விப்பட்டீங்களா, இன்ன ஆகம படி இந்த கோயில் பிரதிஷ்டை, இன்ன ஆகம படி இது உற்சவம், அப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வகை ஆகம். அந்த வேத ஆகமம் தான் முதல் நூல்களே. அந்த வேத ஆகமத்தில் சொல்லாதது இல்லை. அந்த நூலை சொன்னவர் சிவபெருமான். யாருக்காக? சைவர்களுக்காக. இப்ப சைவர்கள் தான் அந்த நூலை வேண்டாங்கிறார். நினைச்சா கொடுமையா இருக்கும். சைவர்களுக்காகத்தான் அந்த நூலை ஏற்றினாரு. ஆகமம் ஆகின்ற அன்னிப்பாழ்ந்த ஆழ்வாளு என்று இந்த அவேதாகமம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற சைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வடமொழியினால பராமணன் வேண்டாம்னு அந்த ஆளு சொன்னார. இப்ப இவனு அதே தான் சொல்றேன், பராமணன் வேண்டாம் வடமொழி வேண்டாங்க. இப்ப அந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு என்ன வித்தியாசம்? பிராமணன் வேண்டாம்னா ஐயா கடவுள் இல்ல, பராமணன் வேண்டான்னு ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்தான். சொல்லிக்கிட்டு தான் பூட்டான், அப்படியே வரக்கு போறேன் பூட்டேன். இந்த ஆளுக்கு நம்ம ஆளுக நம்ம ஆளுக்கு என்ன பண்றா? இதுவே பராமணன் வேண்டாம் வடமொழியும் வேண்டாங்கிறான். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுலயும் நமக்கு மற்ற சமயத்துக்கு இல்லாத ஒரு பெரிய பெருமை இருக்குதுன்னா, வேதாகமங்கள் சிவபெருமானார அருளி செய்யப்பட்டது, முழு முதல் கடவுளாக இருக்கிற சிவனே அருளி செய்யப்பட்ட முத நூல்கள் நமக்கு நூல்கள். மற்ற சமயத்தவர்கள்லாம் அந்த சமயத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் எழுதின நூல். அது என்ன உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த நாட்டை. அப்பா அந்த வேதாகமங்களாகிய வண்டுகள் ஒலிக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். பண்டை மறை வண்டாரன். பண்டை மறை, பண்டை என்றால் வேதம் எப்பொழுது தோன்றியது? எப்போதும் உள்ளது. யாரு பாடியது? சிவபெருமான் பாடியது. எத்தனை வேதம்? 4 வேதம். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 4 முகத்தாலையும் இருக்கு. யஜூர், சாம, அதரவன் என்கின்ற 4 வேதத்தை அப்படி செய்தார். ஈசானம் ஆகிய மேல் முகத்தின் மூலமாக 28 ஆகமங்களை அப்படி செய்தார். இதுதான் பழைய சைவன் உள்ள பாத்தீங்கன்னா எழுதியிருக்கும். இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. எல்லாம் விளங்குதா? சிவபெருமான 5 முகமுடையவர், சதாசிவர் 5 முகமுடையவர். அதிலே கிழக்கு முகத்தால இருக்கு வேதத்தையும், தெற்கு முகத்தால யஜுர் வேதத்தையும், வடக்கு முகத்தால சாம வேதத்தையும், மேற்கு முகத்தால அதரம வேதத்தையும் அப்படி செய்யும். மேல் நோக்கி ஈசான முகமா இருக்கே, அதுல 28 ஆகமங்களையும் அப்படி செய்யும் என்று ஆர்வகனாளர் முதலான பெரியோர்கள் எழுதிய பழைய சைவ நூல்கள்ல பார்க்கலாம். அப்படிப்பட்ட வேதாகமங்களாகிய வண்டுகள் ஒலிக்க, வண்டுகள் ஒலிக்க என்றால் வேதாகமங்கள் முழங்கவும். அந்த வேதாகமங்கள் முழங்குவதினாலே, வேதாகமங்கள் முழங்குவதினாலே ஞானம் உண்டாகும்.